தென்றல் அக்டோபர் 2014 ஆண்டு இதழில் ஹூஸ்டன் சந்திரமௌழி அவர்களின் ஆத்ம சாந்தி புதினம் அத்தியாயம் 7 ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபன்றோ. கேந்திரா அறக்க பறக்க லிப்ட் கதவு முழுதும் திறக்கும் முன்பே அதை விலக்கி தன் பிரத்யேக அலுவலகத்துக்குள் நுழைந்தாள். பிரெஞ்ச் சென்டின் நறுமணம் அவளது வருகையை ஈர்ப்பு கொள்ளாமல் அங்கு உட்கார்ந்திருந்த பரத்துக்கு அறிவித்தது. சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? ஒரு முக்கியமான போர்டு மீட்டிங். தன்னை அறியாமல் படக்கென்று எழுந்து சிநேகமான முகத்தோடு, அப்பாடி வந்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புறதா இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டீங்க. என்னோட சர்டிபிகேட் ஃபைலே உங்க கார்ல மறந்து போய் விட்டுட்டேன், அதை கொடுத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்றான் பரத். ஓ, அதுக்குத்தான் வந்தீங்களா? கொஞ்சம் சுரத்து குறைந்து கேட்ட கேந்திரா சுதாரித்துக் கொண்டு தன் கையில் இருந்த மற்ற பளபளப்பான ஃபைல்களின் நடுவே இருந்து பரத்தின் ஓரம் அடங்கிய ஃபைலை எடுத்து, இந்தாங்க உங்க ஃபைல், சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாத்துக்கங்க என்றாள். இதை யாருங்க எடுத்துக்க போறாங்க? யாரும் சீண்ட மாட்டாங்க. ஆனா இது இல்லாம எனக்கு வேலை கிடைக்காது, அதனால எனக்கு இது முக்கியம். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? எல்லாம் ஆச்சுங்க. அநேகமா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க ஆபீஸ்ல சாப்பிட்டதுதான் கடைசி காஃபியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்லா இல்லையா? சே, சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ மாட்டிச்சு. எப்படியாவது தேய்ச்சிட்டு வேலையை வாங்கிடறாம்னு நினைச்சேன். சர்டிபிகேட் கோட்டை விட்டதுல இன்டர்வியூ காலி ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா பொறுப்பு இல்லன்னு மண்டகப்படி விழும். கொஞ்ச நாளைக்கு இடிசோறுதான். ஐயோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே உங்க இன்டர்வியூ மிஸ் பண்ணீங்க. ஐ எம் சோ சாரி. ஆமா, யாரு திட்டுவாங்க? நீங்க பேயிங் கெஸ்டா எங்கேயாவது இருக்கீங்களா?
பேயிங் கெஸ்டா? இன்னும் வேலைக்கே வழிய காணும். நான் எங்க பே பண்றது? கீழே ரிசப்ஷனிஸ்ட் கிட்டயே இந்த ஃபைலை கொடுத்து என்னை அனுப்பிடாம உங்க பிஸியான வேலை நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன்னு ஒரே காரணத்துக்காக உட்காத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதனாலே சுருக்கமா என்ன பத்தி சொல்லிடுறேன். அப்பா அம்மாவோட திருவல்லிக்கேணியில இருக்கேன். பிடிக்காத ஒரு படிப்பு வேற வழி இல்லாம ஒன்னப்படி என்னப்படின்னு பாஸ் பண்ணி லா டிகிரி வாங்கிட்டேன். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்கறதால ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பமே ஊத்திக்கிச்சு. பட்டாசுக்காய் தண்ணீரில் போட்டதும் படப்படமை வெடிப்பது மாதிரி தன் கஷ்டம் நடந்த வாழ்க்கையையும் பரத் தமாஷாக சொல்லி முடித்த போது கேந்திரா ஒரு நொடி எப்படி இவன் வாழ்க்கை தன் வாழ்க்கைக்கு நேரெதிராக இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். அம்மாவின் முகம் அவள் பார்த்ததே இல்லை. விஸ்வநாத் ஒரே மகள் என்று கையில் வைத்து தாங்கினாலும் நானி, போர்டிங் ஸ்கூல், பிறகு அமெரிக்காவில் மேற்படிப்பு, இப்படி ஒரு உறவினால் பதப்படாத வாழ்க்கைதான் அவளுடையது. சிறு வயதிலிருந்தே தன் பிசினஸ் வாரிசாக மகளை பார்த்து பார்த்து டைம் டேபிள் போட்டு ரேஸ் குதிரையை தயார்படுத்துவது மாதிரி அவள் பழக்கப்படுத்தப்பட்டாள். அவளோடு இதுவரை பழகிய எல்லாரும் அவளை ஒரு பெரிய தொழிலதிபரின் பணக்கார வாரிசாக பார்த்து பயம் கலந்த மரியாதை என்ற திரையை விளக்காமலே இருந்தனர். பரத் மூலம் முதல் முறையாக அவள் வாழ்க்கையில் நினைவு தெரிந்து ஒரு உண்மை முகத்தை அவள் பார்த்தாள். ஹலோ, என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? என் கதையை ஒரு நிமிஷம் கேட்டதுக்கே தலை சுத்துதா? இல்லை, ஆச்சரியமாக இருந்தது. நான் அதிகம் படிச்சு வளர்ந்ததெல்லாம் அமெரிக்காவில்தான். அங்கெல்லாம் 18 வயசாகி படிப்பு முடிச்சுட்டா அப்பா அம்மாவோட எல்லாம் இருக்கிறது ஈனமா நினைப்பாங்க. பசங்க தனியா போயிடுவாங்க, அவங்களா போகாட்டி பெத்தவங்களே துரத்திடுவாங்க. அதனாலதான் நீங்க அப்பா அம்மாவோட இருக்கேன்னு சொன்னதும் ஆச்சரியமா இருந்தது.
குடியவே கெடுத்துட்டீங்க போங்க. நல்ல வேலை இதெல்லாம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியல. அதுக்குள்ள ஒரு வேலைய தேடிக்கணும்.
பரத், நான் ஏன் உங்களை வெயிட் பண்ணி என்னை பார்க்க வச்சேன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் உங்க இன்டர்வியூக்கு போக முடியாம போச்சு. நீங்க எனக்கு உதவி பண்ணாம போயிருந்தா இன்னைக்கு நான் என் முதல் போர்டு மீட்டிங்லயே சறுக்கி இருப்பேன். சோ ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ. நீங்க 5வது மாடியில் HR ஹெட் இருப்பாரு, அவரை போய் பாருங்க. எங்க லீகல் டிவிஷன்ல உங்களை வேலைக்கு எடுத்துக்க நான் சொல்லிடுறேன்.
நம்பவே முடியலீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்க. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்.
சொல்லுங்க.
எனக்கு இந்த வேலை வேணாங்க.
என்ன சொல்றீங்க? இப்பதான் வேலை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. ஏன், சம்பளம் ஏதாவது கம்மியா தருவோம் நினைக்கிறீங்களா?
சே சே, அதெல்லாம் இல்ல. உங்க சுபாரசுல வேலைக்கு சேர சொல்றீங்க. பிராங்கா சொல்லணும்னா எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு படிப்பு முடிச்சு வேற வழி இல்லாம வேலைக்கு போக நினைச்சேன். அந்த கம்பெனினா பரவாயில்ல, இஷ்டம் இல்லாம சரியா வேலை பண்ணாட்டியும் பரவாயில்ல. இங்க உங்க பேரு என்னால கிடக்கூடாது. உங்க கஷ்டத்திலேயே நேர்மையா உள்ளதை சொல்ற உங்க குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப இன்னும் அதிகமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. வேற எந்த தொழில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஏன் பிடிக்காத ஒரு படிப்பை படிச்சீங்க?
ஈஸியா கேட்டுட்டீங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா பெகர்ஸ் ஹேவ் நோ சாய்ஸ். கிடைக்கிறத பிடிச்சுக்கிட்டு எப்படியோ கௌரவமா முன்னுக்கு வந்தாகணுங்கிற கட்டாயம். எனக்கு ஆட்டோமொபைல் மெக்கானிசம் டிசைன் இதுதான் பிடிக்கும். ஆனா அதை என் மனசுப்படி ஒரு லேமேன் மாதிரி கத்துக்கிட்டேன். இன்ஜினியரிங் படிக்க வசதி இல்லை. மெரிட்ல குவாலிஃபை ஆகிற அளவுக்கு மார்க் எடுக்கல. எந்த குவாலிபிகேஷனும் இல்லாம அந்த ஃபீல்ட்ல எப்படி போறது? அதனாலே அது ஒரு ஹாபியா வச்சிட்டு இருக்கேன்.
உங்ககிட்ட ஒரு பேஷன் இருக்கு, அது வெறும் பொழுதுபோக்கு மாதிரி தெரியல. நிமிஷ நேரத்துல என்னோட ஃபாரின் கார்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு எப்படி சரி பண்ணினீங்க?
இந்த ஆட்டோமொபைல் என்ஜின் மோட்டார் ரிப்பேர் எல்லாம் சின்ன வயசுல இருந்து அத்துப்படி. V8 330 எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு கழட்டி அசம்பிள் பண்ணிடுவேன். இது ஜுஜுபி ரிப்பேர். என்ஜின் சூடாகி ரிப்பேர் ஆச்சுன்னா ரேடியேட்டர், வாட்டர் பம்ப், தெர்மோஸ்டாட் இல்ல கூலிங் ஃபேன் ஏதாவது தான் மக்கர் பண்ணி இருக்கணும். உங்க கார்ல ரேடியேட்டர் சூடாவல, செக் என்ஜின் லைட் எரியல, வண்டியை ஸ்லோ பண்ணினதும் என்ஜின் சூடாச்சுன்னு டிரைவர் அண்ணன் சொன்னாரு. அதை வச்சுதான் கூலிங் ஃபேன் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணேன். தியரிட்டிக்கலா படிக்காம எப்படி இந்த எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வந்ததுன்னு ஆச்சரியமா இருக்கு. இதாங்க நம்ம நாட்டுல பெரிய பிரச்சனை. பிராக்டிக்கலா அறிவை வளர்க்கற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுக்காம சும்மா கிளாஸ் ரூம்ல தியரி நெட் போட்டு நிறைய மார்க் வாங்குறத வளர்க்கற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. பாத்திருப்பீங்களே என் சர்டிபிகேட் மார்க் எல்லாம். அதெல்லாம் வெறும் மார்க் இல்லைங்க, கஜினி முகமது மாதிரி திரும்ப திரும்ப எக்ஸாம் ஹாலுக்கு போய் எனக்கு கிடைச்ச விழுப்புண்கள்.
உங்களுக்கு நான் வேலை கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்க நிச்சயம் திறமைசாலிதான். இந்த ஃபீல்டுல ஒரு ரா எக்ஸ்பர்டைஸ் உங்ககிட்ட இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீங்க நிச்சயம் இதுல முன்னுக்கு வரலாம். நீங்க கீழே போங்க, உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன்ல ட்ரெயினியா சேர்த்துக்க சிபாரிசு பண்றேன். ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதை மட்டும் சரியா பண்ணுங்க. மற்ற குவாலிபிகேஷன் பத்தி நான் பார்த்துக்கிறேன்.
நம்பவே முடியலீங்க. இப்ப நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க அம்மா கும்பிட்ட ஆஞ்சநேயர் நிச்சயம் சக்தி வாய்ந்தவர் தான். எதிர்பாராம எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை, அதுவும் கம்பெனி ஓனர் உங்க சிபாரிசோட கிடைக்குது. நிச்சயம் நான் சின்சியரா உழைச்சு என் நன்றியை காட்டுவேன்.
அவசரப்படாதீங்க, இன்டர்வியூ அவ்வளவு ஈஸி கிடையாது. கேந்திரா என்ஜின் அப்புறம் எங்க காம்படிட்டர் KTKயோட என்ஜின்ஸ் பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி குறிப்பா என்ஜின் டெக்னாலஜியில என்ன மாதிரி மாறி இருக்கு, இனிமே எப்படி மாறும், இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. நீங்க இன்டர்வியூ சரியா பண்ணலனா நான் சிபாரிசு பண்ணாலும் வேலைக்கு சேர்த்துக்க முடியாது. உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணுமா சொல்லுங்க.
இதெல்லாம் தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவேங்க. டெக்னாலஜில என்ன பண்ணணும்னு கேட்டா பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லாம ஓடுற மாதிரி வண்டி தயார் பண்ணணும். 100 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்னவோ மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க, ஆனா இன்னும் அதே எண்ணெயை எரிச்சு வண்டி ஓட்டுறதுல இருந்து வெளியில வர முடியல. யாரு சீப்பா பெட்ரோல் டீசல் தேவையில்லாம ஓடுற ஒரு என்ஜின் கண்டுபிடிக்கிறாங்களோ அடுத்த 100 வருஷத்துக்கு அந்த கம்பெனி தான் நம்பர் ஒன்னா இருக்குங்க. இன்டர்வியூல நிச்சயம் நான் ஜெயிச்சிடுவேன்.
கேந்திரா தன்னம்பிக்கை தெரிவிக்க பேசிவிட்டு இன்டர்வியூக்கு கிளம்பிய பரத்தை அனுப்பிவிட்டு HR-க்கு தகவல் சொல்லிவிட்டு தன் இருக்கையில் சாய்ந்த போது தான் மறுநாள் சமர்ப்பிக்க வேண்டிய ரிப்போர்ட் பற்றி ஞாபகம் வந்தது. கேந்திரா மோட்டார்ஸின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டும்? பரத் இன்டர்வியூவில் தேர்வானா? 24 மணி நேரத்தில் போர்டுக்கு ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும். அம்மா வேண்டிக்கிட்ட ஆஞ்சநேயர் கைவிடலீங்க. கம்பெனியின் அடுத்த வாரிசு நீதாமா? ஒரே குழப்பமாக இருந்தது. எண்ணங்கள் மாறி மாறி அலைக்கழித்தன. கரிமேகங்களிடையே ஒரு பனிமின்னல் மாதிரி பரத்தின் வார்த்தைகள் அவள் மனதில் மறுபடி எதிரொலித்தன. யாரு சீப்பா பெட்ரோல் டீசல் தேவையில்லாம ஓடுற ஒரு என்ஜின் கண்டுபிடிக்கிறாங்களோ அடுத்த 100 வருஷத்துக்கு அந்த கம்பெனி தான் நம்பர் ஒன்னா இருக்குங்க. இன்டர்வியூல நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன்.
எஸ், ஐ காட் இட். பாத் பிரேக்கிங் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் நியூ என்ஜின். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் நாம முனைப்பா இருக்கணும்.
எல்லாமே இப்போது பளிச்சென்று தெளிவானது கேந்திராவுக்கு. மறுநாள் தான் என்ன திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டாள். அப்பா நிச்சயம் இதைத்தான் நினைத்திருக்க வேண்டும்.
தேங்க்யூ பரத்.
மனதுக்குள் பரத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாள்.
உங்க சென்னை ட்ரிப் எப்படி இருந்தது? இந்த வருஷமும் கேந்திரா மோட்டார்ஸ் மார்க்கெட் ஷேர்ல KTK முந்திட்டாங்க. சேர்மன் என்னை பிடிக்க பிளாட் பண்றாரு.
பெங்களூரில் நகரை விட்டு தள்ளி இருந்த ஒரு ரிசார்ட் ஹோட்டலில் இருந்த ஒரு உணவு விடுதியில் உயர்தர வைனை பருகியவாறே கைலாஷ் சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டான். இதெல்லாம் அவசரப்பட்டா எப்படி? இனிமே இன்சைடர் இன்ஃபர்மேஷன், ப்ராடக்ட் சீக்ரெட் இதெல்லாம் பத்தி கவலைப்படுறதை விட்டுடணும். ஐ நவ் ஹாவ் கம் வித் அ மாஸ்டர் பிளான், சக்கரவர்த்தி போதை ஏறிய கண்களோடு சொன்னார். என்ன சொல்லுங்க சக்கி? அவசரப்பட்டான் கைலாஷ். கைலாஷ் கேடிகே கம்பெனி சேர்மன் ஃபிரெட்ரிக்கின் காரியதரிசி, அப்கிரேட் செய்யப்பட்ட அல்லக்கை என்றும் வைத்துக் கொள்ளலாம். கார்ப்பரேட் தர்ம நியாயங்கள் எல்லாம் அவன் அகராதியில் கெட்ட வார்த்தைகள். போட்டி கம்பெனிகளின் ரகசியங்களை எப்படியாவது வாங்குவது, கம்பெனிகளை கவிழ்ப்பது, இதெல்லாம் கடந்த 10 வருடமாக வெற்றிகரமாக கேடிகேவுக்காக செய்து வருபவன். இப்போது அவன் குறிவைத்திருப்பது கேந்திரா மோட்டார்ஸ். 3 வருஷமாக கேந்திரா மோட்டார்ஸை அசைத்துவிட தலைகீழாக நின்று பார்த்தும் கைலாஷுக்கு தோல்விதான். போன வருஷமும் எப்படியோ சக்கரவர்த்தியை விலைக்கு வாங்கி அவர் மூலம் கம்பெனி ரகசியங்களை தெரிந்து கொண்டு வந்தான். ஆனாலும் கேந்திரா மோட்டார்ஸின் உயிர் நாடியான ரகசியங்கள் விஸ்வநாத் மற்றும் கோபால் ரத்னத்தை தாண்டி வெளியே தெரியாதாகையால் சக்கரவர்த்தி கொடுத்து வந்த தகவல்கள் ரொம்ப உபயோகப்படவில்லை. கோபாலே என் பிடிக்குள்ள கூடி சீக்கிரம் கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸலன்ட், சாத்தியமா? கோபால் நம்ம கைக்கு வந்துட்டா ப்ராடக்ட் ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். சேச்சே, என் திட்டமே வேற. கோபாலுக்கும் விஸ்வநாத்துக்கும் விரிசல் வந்துட்டா கம்பெனி நிர்வாக விரிசல் உற்றுகும். அப்ப பப்ளிக் ஷேர்ஸை நிறைய வாங்கி கோபாலுக்கு நாம ஆதரவு கொடுத்தா கேந்திரா மோட்டார்ஸ் நிர்வாகமே நம்ம கைக்கு வந்துடும். விஸ்வநாத்தை டம்மி ஆக்கி கம்பெனி நிர்வாகத்திலேயே நாம தூக்கிடலாம். விஸ்வநாத் போயிட்டா கேந்திரா மோட்டார்ஸ் படுத்துரும். அப்ப அதை சுவாகா பண்றது ரொம்ப ஈஸி. பிரில்லியன்ட். இதை மட்டும் நீங்க சாதிச்சுட்டா கேடிகே போர்டுல நீங்க ஒரு டைரக்டர். கேந்திரா மோட்டார்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற ஷேர்ஸோட இன்னி மதிப்புக்கு 10 மடங்கு விலை கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா கோபால் எப்படி உங்ககிட்ட சிக்குவார்? அவர் விஸ்வநாத்தோட நெருங்கின நண்பராச்சே. அதுவும் அவர் பையன் விஸ்வநாத்தோட டாக்டரை கல்யாணம் பண்ண போறதா வேற பேச்சு அடிபடுதே. கோபாலுக்கு விஸ்வநாத் மேலே சந்தேகம் வந்துருச்சு. அதாவது வர வச்சுட்டேன். விஸ்வநாத் கேந்திரா மோட்டார்ஸோட அடுத்த வாரிசை நாளைக்கு அறிவிக்க போறார். என் கணக்கு சரியாயிருந்தா நிச்சயம் அவர் பொண்ணைத்தான் அந்த போஸ்டுக்கு தேர்ந்தெடுப்பார். கோபால் விஸ்வநாத்துக்கு 2வது நிலையே இருந்து பழகிட்டார். ஆனா அவர் பையனை விஸ்வநாத்தோட பொண்ணு முந்திட்டா நிச்சயம் தாங்க மாட்டாரு. தாங்க விடக்கூடாதுன்னு சில விஷயங்களை அவர் மனசுல விதைச்சிருக்கேன். கடைசி பெக்கை காலி செய்துவிட்டு இருவரும் இருட்டிலேயே மறைந்தனர். அந்த இரவு கேந்திரா மோட்டார்ஸோடு சம்பந்தப்பட்ட 5 பேர் தூங்கவில்லை. பரத் இன்டர்வியூவில் தேடி ஜாக்பாட் அடித்த மாதிரி மனதுக்கு பிடித்த வேலை, 15,000 ரூபாய் சம்பளம் என்று பெரும் சந்தோஷத்தில் மொட்டை மாடியில் படுத்திருந்தான். இதையெல்லாம் விட கேந்திராவின் சிபாரிசு அவளுடைய நம்பிக்கையை சம்பாதித்தது. அவனுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தி தூக்கத்தை கெடுத்தது. கேந்திரா தான் மறுநாள் சமர்ப்பிக்க வேண்டிய ரிப்போர்ட்டை விடிய விடிய விழித்திருந்து மாங்குமாங் என்று தயார் பண்ணி கொண்டிருந்தாள். விஸ்வநாத் தன் புது பொறுப்புகளை பற்றியும் தன் மகளின் எதிர்காலம் பற்றியும் அனலிஸ்டுகள் தன்னை குடைந்து குடைந்து கேட்க போகும் கேள்விகளுக்கான விடைகள் பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார். கோபால் ரத்னம் தனக்கு வரப்போகும் தலைமை பொறுப்பு பற்றியும் வினயின் எதிர்காலம் பற்றியும் விஸ்வநாத் தன்னை ஏமாற்றுகிறாரோ என்பது பற்றியும் யோசித்தவாறே தூக்கம் வராமல் தவித்தார். சக்கரவர்த்தி தன் கணக்கு தவறக்கூடாதே என்று கவலைப்பட்டதோடு அடுத்து கோபால் ரத்னத்தை எப்படி தன் பிடிக்குள் கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். எல்லாரையும் எப்படியாவது தங்கள் நோக்கம் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் வாட்டியது. எல்லா கேள்விகளுக்கும் விடை மறுநாளில் ஒளிந்திருந்தது. தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.